இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சிருஷ்டிக்கும் எஜமான்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரும் கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியினுடைய தலைப்பு, ஆம் தேவனால் கூடும். எஸ், காட் கேன் டூ. லூக்கா 1:34-37. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேலே வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிலும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதினாலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரிக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனத்தை பசுமரத்தாணி போல உங்கள் மனதில் பதிக்க விரும்புகிறேன். உள்ளத்தில் ஒளிவெட்டாய் செதுக்க விரும்புகிறேன். இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். மார்க் 10:27. மனுஷனாலே கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:26. இத்தனை வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த வசனங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நமக்கு சொல்கின்றது. நம் தேவன் சர்வ வல்லவர். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. யோபு பக்தன் சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42:2. மனிதனாலே கூடாதது, டாக்டர்களால் கூடாதது, உலக பெரிய தலைவர்களால் கூடாதது, நம்முடைய ஆண்டவராலே கூடும். நீங்கள் ஜபிக்கும் போது உலகத்தை அரசாளுகிற அசைக்கிற தேவனுடைய கரத்தை அசைக்கிறீர்கள். அவருடைய கரம் மனிதனுடைய வாழ்க்கையில் குறுகி இருக்கிறதல்ல, அது குறுக்கிடுகிறது. அவரால் எல்லாம் கூடும். பலர் கேட்பார்கள், இது உங்களால் முடியுமா முடியாதா, இந்த காரியத்தை முடித்து தருவீர்களா இல்லையா. ஆனால் மனுஷனால் எல்லாம் செய்ய முடியாது. மனுஷன் மனம் மாறக்கூடியவன். அவனுடைய அறிவும் ஞானமும் திறமையும் குறைவுள்ளது. சில காரியங்களை அவன் செய்வேன் என்று சொல்வான், ஆனால் செய்ய முடியாது. பிரான்ஸ் தேசத்தை அரசாண்ட நெப்போலியன் தன்னுடைய அகராதியில், முடியாது என்ற சொல்லே கிடையாது, முடியாது என்பது கோழைகளும் முட்டாள்களும் சொல்லுகிற வார்த்தை என்று பெருமையாக சொன்னான். அப்படி சொன்னவரால் அடுத்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை. தோல்வியின் மேல் தோல்வி அடைந்து முடிவில் சிறைச்சாலையிலே மறைத்தான். இது எப்படி ஆகும்? வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவம், தேவகுமாரனாகிய இயேசு பூமிக்கு வருவதாகவும், அதற்காக ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். அதை அறிவிக்க கேப்ரியல் தூதன் இறங்கி வந்தான். மரியாள் என்ன முடிவெடுப்பாள் என்பதை பரலோகத்தில் இருக்கிற அத்தனை தேவதூதர்களும் பிதாவாகிய தேவனும் கவனித்து கொண்டிருந்தார்கள். மரியாள் ஒரு சந்தேகத்தை எழுப்பினாள். நான் எப்படி கர்ப்பவதியாக முடியும்? நான் புருஷனை அறியேனே. அப்படி கர்ப்பவதி ஆகிவிட்டால் என் வீட்டார், என் சமுதாயம் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த நிந்தையை நான் எப்படி சகிக்க முடியும்? வரப்போகும் புருஷன் அதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று எதிர்காலமே நாசமாகி விடுமே என்று சொன்னாள். தேவதூதன் கூடவே சொன்னார், இதோ உன் இன தாளாகிய எலிசபெத்தும் கூட தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரிக்கிறாள். மலடி என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அங்கே தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு அருமையான சகோதரியின் கணவனுக்கு வேலை இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க பணமில்லை, வறுமையின் மேல் வறுமை. இந்த நேரத்தில் அம்மை நோய் வேறு பிடித்து வாட்டியது. எதையாவது சமைத்து தன் இளம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று பிரிட்ஜை அவள் திறந்து பார்த்தாள். அங்கே ஒரு பொருளும் இல்லை, வெறுமையாக காணப்பட்டது. ஆண்டவர் மெல்லிய குரலில் பேசினார். உலகமும் ஒரு காலத்தில் வெறுமையாகத்தான் இருந்தது. அந்த வெறுமையிலிருந்து சகலத்தையும் நான் சிருஷ்டித்தேன். இருளில் இருக்கிற வெளிச்சத்தை தோன்ற பண்ணினேன். உன் வெறுமையாக்கவும் என்னை நீ துதிப்பாயா என்று கேட்டார். அந்த சகோதரி அந்த பிரிட்ஜை திறந்து வைத்து கொண்டு துதிக்க ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம், கத்தர் இன்னொருவர் மூலமாக பேசி இந்த வீட்டிற்கு என்னென்ன தேவை உள்ளது நீ வாங்கி கொண்டு போ என்று சொல்லி பேசினார். மட்டுமல்ல, அவளுடைய நோயை நீக்கி குறைகளை மாற்றினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கத்தரால் எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மரியால் இது எப்படி ஆகும் என்று நினைத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட பல கேள்விகள் எழும்பலாம். என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, வேலை கிடைக்கவில்லையே, வீடு கட்ட முடியவில்லையே, இது எப்படி ஆகும்? ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ, இந்து பக்தன் கேலி செய்தார். நாம் பார்க்கும் பொழுது ஒரு இந்து பக்தன் கேலி செய்து, கன்னி மரியாளின் வயிற்றில் இயேசு எப்படி உருவாக முடியும் என்று கேட்டான். படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை பெண் பதில் சொன்னாள், ஐயா, உங்கள் புராணத்தில் இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று இருக்கிறதே, ஏன் ஒரு கன்னி வயிற்றில் இருக்க முடியாதா? அந்த பக்தன் வாயடைத்து போனார். ஔவையார் என்ற பெண் புலவர் திருக்குறளில் சிறப்பை சொல்லும்போது, கடுகை துளைத்து ஏழு கடலை பொகுத்தி குறுகத்தரித்த குரல் என்று சொன்னார்கள். பின்பு இடைக்கட்டனார் என்ற புலவர், கடுகை அல்ல அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக்கரித்த குரல் என்று ஒரு மாற்றம் செய்தார். அப்படியானால் ஏழு எழுபது கடலை உண்டாக்கினவர் கடுகை போன்ற அணுவை போன்ற மரியாளின் கர்ப்பத்திற்குள் கிறிஸ்துவை வைக்க முடியாதா என தேவனால் எல்லாம் கூடும் என்று பொருள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு தகப்பன் இல்லாமல் தாய் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு தகப்பனும் இல்லாமல் தாயும் இல்லாமல் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று நாம் என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் மேலும் பார்க்கும் பொழுது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், கர்த்தர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் சகத அதிகாரம் உடையவர். மத்தேயு 28:18. அவர் எளியவனை புழுதியில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:8. ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை எடுத்து ராஜாவாக உயர்த்தியவர். சிறையிருப்பில் பாபிலோனுக்கு கைதியாக போன தானியலை எடுத்து உயர்த்தி அவனை முழு பாபிலோனுக்கும் பிரதம மந்திரியாக உயர்த்தினவர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் அவரே மெய்யான ஒளி. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் தன்னை நிறுத்துகிறார், மறுபக்கத்தில் நம்மை நிறுத்துகிறார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் நம்மை சுட்டி காண்பித்து, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உனக்குள்ளே விசுவாசம் வந்துவிட்டால் போதும் என்கிறார். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இராது. மத்தேயு 17:20. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி கூட ஒன்றை சொல்லுகிறார், நான் சொன்னபடியே தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். மார்க் 11:23 இதை நாம் வாசிக்கின்றோம். மோசையை பார்த்து, நீ சமுத்திரத்திற்கு முன்பாக நின்று உன் கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு முன்பாக நீட்டு என்றார். அதற்கு மோசே, இந்த கோல் என்ன, மந்திர கோலா? நான் இந்த கோலை நீட்டினால் எப்படி இந்த சமுத்திரம் பிளந்து போகும்? எப்படி இஸ்ரவேலர் அதில் வழிநடக்க முடியும் என்று சந்தேகப்படவில்லை. அவர் ஒரு குழந்தையைப் போல விசுவாசித்தார். அந்த கோலை நீட்டின போது பெரும் இரைச்சலோடு அந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. இஸ்ரவேல் எல்லோரும் அதன் வழியாக நடந்து போனார்கள். விசுவாசிக்கிறவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யோர்தானுக்கு வருகிறார்கள். உடம்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அதில் கால் வைக்கும்போது அந்த யோதான் அப்படியே பின்னிட்டு திரும்பியது. உலகில் உள்ள பெரிய மதிலான எரிகோவின் மதில் சுவர் இஸ்ரவேலர் சுற்றி வந்து ஆர்ப்பரித்த போது நொறுங்கி விழுந்தது. யோசுவா யுத்தத்தில் ஜெயிக்கும்படி சூரியனை நிறுத்தினார், சந்திரனை நிறுத்தினார். எலியா கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி வானத்திலிருந்து அக்கினி இறக்க பண்ணினார். விசுவாசிக்கிறவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசம் என்பது மாபெரும் தெய்வீக வல்லமையாகும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்கினின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டிய கருக்கு தப்பினார்கள், பலவிதத்தின் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனர் ஆனார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாச வீரனை எந்த சத்ருவின் வல்லமையும் தடுத்தோ எதிர்த்தோ நிற்க முடியாது. மலை போன்ற தடையோ பெரிய பர்வதமோ நீ எம்மாத்திரம். தேவ பிள்ளைக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். பெரிய மந்திரவாதிகளோ பெரிய சூனிய கட்டுகளோ தேவ பிள்ளைகளை எதிர்த்து நின்றால் நொறுங்கி போய் விடும் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கலாம், சரித்திரத்தில் 18ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்தில் ஒரு தாயார் 60 அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு விடுதி கட்ட ஒரு இடத்திற்காக அரசாங்கத்திடத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அந்த அரசாங்கமோ ஒரு பாறையாக இருக்கிற குட்டி மலையை வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். அந்த அனாதை விடுதி நடத்தின சகோதரி நல்ல ஜப வீராங்கனையாக இருந்ததினாலே ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளோடு இரவு நேரத்தில் மலையை நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று ஜபம் பண்ணுவார்கள். நடந்தது என்ன? எதிர்பாராதபடி ஒரு கண்ட்ரோலர் வந்து, அம்மா நாங்கள் புதிய துறைமுகம் கட்டுகிறோம், எங்களுக்கு கல் கிடைக்கவில்லை, இந்த மலை போன்ற கட்பாறையான இடம் உங்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த கல் எடுக்க எங்களுக்கு அனுமதி தாருங்கள், உங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்களே விடுதி கட்டி தருகிறோம் என்றார். அப்படியே அந்த தொழிலாளர்கள் துறைமுகம் கட்டுவதற்காக அந்த மலையை உடைத்து தரைமட்டம் ஆக்கி கடலே போட்டார்கள். அந்த மலை கடலே தள்ளுண்டு போனது. இன்னொரு காரியமும் நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து பசியோடு ஒரு அத்தி மரத்தை நோக்கி பார்த்தார். அதிலே கனி இல்லை. ஆண்டவர் அதை சபித்தார். அடுத்த நாள் காலையிலே சீஷர்கள் அந்த இடத்தின் வழியாக வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போய் இருக்கிறதை பார்த்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வீர்கள். மத்தேயு 21:21. கடுகளவு விசுவாசம் உங்களிடத்து இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அந்த அத்தி மரம் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்களால் எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்றார் அப்போஸ்தலர் பவல். 2 தீமோத்தேயு 1:12. இயேசு வாக்களித்து சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். யோவான் 14:12. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் தள்ளாட வேண்டிய அவசியமில்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசையா 40:29 நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விடாமல் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஒரு சகோதரி சொன்னார்கள், ஐயா இதோ சென்னையில் 2000 வேலை செய்தேன், ஒரு நாள் நான் தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணினேன், நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் நான் உம்முடைய ஊழியங்களுக்கு தாராளமாக அளிக்க கொடுப்பேன். அன்று முதல் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இந்த வருடத்தில் மாத்திரம் நான் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுத்த தொகை 1 கோடி ரூபாய் என்றார்கள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று கூட. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். ஞானிகளால் முடியாதது கூட தேவனால் முடியும். நேபுகாத்நேசார் ஒரு சொப்பனம் கண்டார். பாபிலோன் ஞானிகளாலே அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் தேவனுடைய மனிதனாகிய தானியேல் வந்தார். ராஜாவே, நீர் கண்ட சொப்பனம் இதுதான், அதனுடைய அர்த்தம் இது என்று சரியாக சொன்னார். பார்வோன் சொப்பனம் கண்டான். எகிப்திலே உள்ள எந்த ஞானியாலும் அந்த அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. தேவனுடைய தாசனாகிய யோசேப்பினாலே ஆண்டவர் அந்த சவாலை முறித்தார். ஆம், ஞானிகளால் கூடாதது கூட கர்த்தரால் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ராஜாவால் முடியாதது கூட தேவனால் முடியும். தானியேலுக்கு விரோதமாக நிறைய பேர் குற்றம் சாட்டினார்கள். ராஜாவை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாது என்ற சட்டம் இருந்தபோதும் தானியேல் தினமும் பலகணிகளை திறந்து வைத்து எதிரி தேசமாகிய இஸ்ரவேலுக்கு நேராக ஜனலை திறந்து ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார். அவன் தேசத்து துரோகி, ராஜ துரோகி, அவனை சிங்ககபிலே போட வேண்டும் என்றார்கள். தாங்கள் காரியத்தை சாதித்தார்கள். தரியு தானியேலை எவ்வளவோ காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் முழு இரவும் அதற்காக முயற்சித்தாலும் அவனாலே முடியாமல் போய்விட்டது. தானியேல் 6:16. ஆனால் வேதம் சொல்கின்றது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ராஜாவால் முடியாதது, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, உங்களை யார் குற்றப்படுத்துகிறார்கள்? தெய்வம் தெரிந்து கொண்டவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார்? உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை தெய்வம் குற்றப்படுத்துவார். நம்முடைய சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகின்ற அந்த சாத்தான் தாழ்த்தப்பட்டு போனான். வெளிப்படுதல் 12:10. மருத்துவர்களால் கூடாதது கூட தேவனால் கூடும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவளுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் வைத்தியத்துக்கென்று செலவு செய்தாள். அந்த பயனும் இல்லை. டாக்டர்களால் சுகமாக முடியவில்லை, ஆனால் கர்த்தரால் சுகம் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். மார்க் 5:26 இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். விஞ்ஞானம் வைத்தியத்துறை எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது, ஆனாலும் இன்றும் கூட எய்ட்ஸுக்கு, பலவித கேன்சர்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் தலம்புகளால் குணமாகிறார்கள். கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலில் இருக்கிற தேவனுடைய வல்லமை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் மேல் இறங்கியது. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது உங்கள் குணமாக்க தேவனுடைய வஸ்திரங்கள் தொங்கலால் தேவாலயமே நிரம்பி இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களை விடுவிக்கிறார். 38 வருடமாக வியாதியாய் இருந்த திமிருவாத காரனை எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி குணமாக்கினார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை இமைப்பொழுதில் விடுதலையாக்கினார். 18 வருடமாய் கூனியாய் இருந்த ஸ்திரீயை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் இன்றைக்கும் அற்புதம் செய்வார். நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்புவதும் போது எப்ரேமின் மீன் அக்கிரமும் சமாரியாவின் பொல்லாப்பும் வெளிப்படுத்தப்படும். ஓசியா 7:1 கர்த்தர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய விரும்புகிறார். மனுஷனால் இது கூடாது,
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleat@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை உங்களோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.